السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما வருதுக்குனி பகமூட்டா. மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய ஆளி உலமாத்திரு மக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாமே அல்லாஹ் நல்லதார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான், பகத ஆத்தைனாக மில்ல உன்னா திக்ரா வம நஹரல் அன்ஹு ப இன்னஹு யஹ்மிலு யௌமல் கியாமதி விஸ்ரா. நிச்சயமாக நம்மிடமிருந்து திக்ர என்ற நினைவூற்றல் வந்துவிட்டது. யார் அதனை பாராமுகமாக இருக்கிறார்களோ அவர் மறுகை மறுமையிலே ஒரு சுமையோடு வருவார்கள் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் என்பதை அதை படித்து, அதை உணர்ந்து, அதைப்படி புரிந்து, அதன்படி நடக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய மூமினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எல்லோருமே குர்ஆன் படித்த பண்டிதர்களாகவும் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் காலங்களும் மாறிவிட்டது. உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்ட காரணத்தினால இந்த மாதிரியான மஜ்லிஸ்களை தேர்ந்தெடுத்த ஆளுங்கள் குர்ஆனுடைய விரிவுரைகளை பல பள்ளிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலிலே 200 வாரமாக, கிட்டத்தட்ட 200 வாரங்களாக மரியாதைக்குரிய நமது இஸ்மாயில் ஹசன் ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள். அதை ஒரு நிறைவு செய்து அதை அல்லாஹுக்கு ஒரு சுக்ர செய்யும் முகமாக, அதை அவர்கள் தூரம் அவர்கள் செய்ததை ஒரு ஏற்புறையாக அவருக்கு அளிக்க வேண்டும் என்றமின்றி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு, இந்த மஜ்லிஸுக்கு தலைமையிலாக வந்திருக்கக்கூடிய எனது நண்பரும் தொழிலாளியுமான யாசின் அவர்களையும் இந்த மஜ்லிஸின் சார்பாக, வழக்கமாக இந்த மஜ்லிஸுக்கு வரக்கூடிய அத்தனைவருடைய சார்பாகவும் வருக அவர் என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்தித்தரவும், இந்த நிகழ்ச்சிகளை முன்னிலை வைக்கவும், முக்கியமான அந்த டிவிடி வெளியேற்று விழா மற்றும் முக்கியமான நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொள்ளவும் மரியாதைக்குள்ள பெரியவர்கள் வர இருக்கிறார்கள். சில பேர் வந்து கொண்டும் இருக்கிறார்கள். பல பல பள்ளியாசிரியர்களை தொழுதுவிட்டு வரக்கூடிய அந்த நேரம் டிராஃபிக் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆகவே ஒவ்வொரு தனித்தனியாக வரவேற்பதை விட இங்கு வரவிருக்க அத்தனை பேரையும், வந்திருக்கும் அத்தனை பேரையும் இந்த மஜ்லிஸின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதோடு ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய வருகை இன்று மட்டும் இல்லாமல் இனி ஒவ்வொரு வாரமும் இந்த தப்தி நடக்கும் பொழுது உங்களுடைய வருகை வந்து கொண்டே இருந்து இதனுடைய பலனை நீங்கள் பெற வேண்டும் என்பதே இந்த மஜ்லிஸின் நோக்கமாக இருக்கிறது. இல்லையென்றால் இந்த ஒரு பொழுதுக்காக இல்ல, நீங்க வாங்க நாங்க வாங்க என்று வரவேற்பதில் அது ஒரு சொல் வழக்காகத்தான் போய்விடும். உண்மையான வருகை என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் வார வாரம் வர வேண்டும். தலைவரும் வர வேண்டும், முன்னிலை வைப்பவரும் வர வேண்டும், சிறப்பு நிகழ்ச்சிக்காக வருபவர்களும் வர வேண்டும். இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள. குர்ஆன் மிக அருமையான முறையில், மிக அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரவேற்பை சொல்ல வந்திருக்கிறேன் தவிர சிறப்புரையாற்றுவதற்கு அல்ல. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரையும் சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரின் சார்பாகவும், ஜமாத் உலமா சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றவனாக என்னோட உரையை முடிவு செய்கிறேன். வாக்கிர் ஜானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அருமையான எல்லாமே நல்லடியார்களே, சிறப்பு விருந்தினர் ஒருவரை தலைவர் அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்தவனாக இன்னும் சில நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் கூறிய இந்த வசனம் சூரா பாஹாவுடைய 99 100வது வசனமாக இருக்கிறது. 20 சூரா 20 பாஹா 99 100 நீங்கள் போய் பார்க்கணும், அதுக்காகத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய அந்த முஃபஸ்ஸிர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனுடைய விஷயத்தில் முஸ்லிம்களை 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். இது 5வது வகை ஆள் யாருன்னு சொன்னா அவருக்கு குர்ஆன் ஒண்ணு இருக்கிறதும் தெரியும், அவ்வளவுதான். ஓதுவதும் கிடையாது, ஓத தெரியாது, ஓதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருப்பார். இவர் ஆக மோசமான நிலையில இருக்கிறார். இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு குர்ஆன் ஓதவும் தெரியாது, ஆனால் ஆரம்பிச்சால் பாத்தியான்னு சொன்னா கை தூக்கி சூரா பாத்தியா ஓதுவார், புல்ஹுவல்லாஹு ஓதுவார், புல்லாஹு அவ்வளவுதான், அந்த அளவுக்கு ஓதக்கூடியவர். அதற்கு மேல ஒரு தெரிய தெரியாது, இன்னும் ஆளுநர்கள் சில சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு தான் ஓதிக்கிட்டு இருப்பார். இவர் கொண்டு மேல நிலையில இருந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது நிலையில இவர் எப்படின்னு சொன்னா இவருக்கு சில சூறாக்கள் தெரியும், ஆனா தஜ்வீது எதுவுமே இருக்காது. ரெண்டாவது குறிப்பிட்ட சில சூறாக்களை ஓதுவார். வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நல்ல காசு வேணுமா சூரா வாக்கையா ஓதுங்க, வாக்கையா ஓதுவார். சூரா யாசின் ஓதுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில சூறாக்களுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி அது ஓத வேண்டிய கடமை இருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் ஓதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓதாதவர்களும் இன்றும் நாளை ஜும்மாக்கு நாள் ஓதிக்கொள்ளுங்கள், அதை ஓதுவாங்க. இப்படி குறிப்பிட்ட சில சூறாக்கள் ஓதுவாரே தவிர தெளிவாக ஓதினாலும் அதற்கு மேல ஒரு இது இருக்காது. அடுத்த நாலாவது நாளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா அவங்க குர்ஆனை வழக்கமாக ஓதி வருவார்கள், தஜ்வீதும் இருக்கும், ஆனால் என்ன சொல்வது என்ன விளக்கங்கள் இருக்கு என்பதே தெரியாது. ஐந்தாவது பேர் இருப்பாரு, அவர் குர்ஆன் ஓதவும் தெரியும், அதனுடைய விளக்கங்களையும் அவர் ஆராய்ந்து பார்ப்பார், அவருடைய தப்சீர் கிரந்தங்களையும் இந்த மாதிரி குர்ஆன் மஜ்லிஸ்களையும் வந்து அமர்வார், அவர் விளக்கங்களையும் பெற்றுக் கொள்வார். இவர் ஐந்தாவது நிலையில் இருக்கிறார். இப்படி ஐந்து வகையாக குறித்திருந்தாலும் இதை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் இருக்கார்? அவர் குர்ஆனையும் ஓதுவார், குர்ஆனுடைய வசனங்களையும் ஆராய்ச்சி செய்வார், குர்ஆனுடைய வசனங்களையும் சிந்தித்து பார்ப்பார், குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவார், ஒவ்வொரு கட்டத்தையும் அனுபவம் அமல்படுத்த முயற்சி செய்வார். இவர்தான் மனிதர்கள் புனிதராக மனிதர்கள் மாணிக்கமாக மிக சிறந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் இருக்கார். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள்லாம் ஏராளமான பேர் இருந்திருக்கிறார்கள். அவர் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ தவாபு கிடைக்கிறது என்பதற்கு மட்டுமல்லாமல் அதில் ஒவ்வொரு பகுதியையும் அதை சிந்தித்து பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அதை கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடித்தார்கள். குர்ஆன் ஒன்று சொல்லி அதங்க ஒன்று சொல்லக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு இருக்காது. குர்ஆனுடைய வாழ்க்கையில் அங்கமாக இன்று மாடர்ன் வேர்ல்ட்ல குர்ஆனும் சரி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் சரி அதான் அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரி வருமா என்று கேட்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அத்தகைய எத்தனை என்றால் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையில அமல்படுத்துவார். மேலோட்டமா பார்க்கும்போது குர்ஆன் என்ன உடனே அந்த இப்படி சேர்த்து நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறான். அது மாதிரிதான் நம்ம நடக்க முடியுமா, அது என்னமோ சொல்லியிருக்குது. ஆனா எவ்வளவு எளிமையான சிறப்பான சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க அழகான முறையில திருக்குறள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் குர்ஆன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது, பாடங்களை கற்றுத் தந்திருக்கு. உதாரணமாக நாம பொதுவாக ஒரு நடந்து போகும் பொழுது ஒரு கல்லு தடுக்கிச்சு என்ன சொல்றோம், நான் சொல்லும் போது எப்படி சொன்னேன், கல்லு தடுக்கிருச்சுங்க. அப்புறம் நொண்டி ஒரு என்னங்க விஷயம், முள்ளு குத்திருச்சுங்க, தலை புடைச்சிருக்கு, என்னங்க நிலை இடிச்சிருச்சுங்க. இப்படி மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் அடுத்தவங்க மேல பழி போடுவதை ஒரு தன்மையாக கொண்டிருக்கிறான். இதே தான் ஆபீஸ்லையும் பையில எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, இந்த ஆபீஸ் பையன் எங்கேயோ போயிட்டான். இந்த பழக்க வழக்கத்தினால தன் ஒரு தவறு ஏற்பட்டால் அந்த தவறுடைய காரணத்தை வெளியே மனிதன் தேட ஆரம்பிச்சுடுவான். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய செயலாட்டம் இருக்குது. ஆனா திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறேன். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை திருக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எண்ணற்ற இடங்களில் சொல்லியிருக்கான். அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம பார்க்கணும். குர்ஆனில் முந்தைய நபிமாருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து எல்லா நபிமாரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத் எதற்காக சொல்ல வேண்டும், ஏதோ பக்கத்தில் நிரப்புவதற்காக அல்ல, ஒவ்வொரு நிலையும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த படிப்பினைகளை வச்சிருக்கிறான். அந்த படிப்பினை ஒன்று பாருங்க, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தன்னுடைய அரசவையிலே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் ஜின்னங்கள் எல்லாத்தையும் ஒரு அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. இவர் வந்திருக்காரா, இவர் வந்திருக்காரா, இவர் வந்திருக்காரா, இவர் வந்திருக்காரா என்று அப்படியே ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. அந்த அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது அந்தந்த ஹுதுஹுது பறவை அங்கே இல்லை. ஹூப்பு என்ற ஆங்கில சுவாரல் ஹுதுஹுது பறவை இல்லை. அப்ப அந்த ஹுதுஹுது பறவை இல்லை என்று சொன்னோன்னா நம்மளா என்ன சொல்லுவோம், ஹுது பறவை எங்க தொலைஞ்சு போச்சு அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்லுங்க, திருக்குறானை புரிதான் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பறவைகளை அவர்கள் கணக்கெடுத்த பொழுது மாரியலாராத ஹுதுஹுது எனக்கு என்ன நின்றது, நான் ஹுதுஹுது பறவையை காணவில்லை அப்படித்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஹுதுஹுது பறவை எங்க தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற சொல்லு, ஹுதுஹுது பறவை பழியப்படவில்லை, ஹுதுஹுது பறவை அந்த இடத்திலே இல்லாததின் காரணத்தை தன்னிடமிருந்து ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு என்ன நேர்ந்தது, புது பறவை நான் காணவில்லை. ஒருவேளை நான் கணக்கு எடுத்துட்டு வரும்போது போட்டு விட்டுட்டேனா, அது நான் எங்கேயாவது வெளியே அனுப்பி விட்டுட்டு நான் மறந்து விட்டேனா என்று தன்னிலிருந்து அந்த தவறுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சூத்தியாக்கள் சொல்றாங்க, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தூரம் அஞ்சினார் என்று சொன்னால், நாம இபாதத்துடைய விஷயத்துல ஏதாவது ஒரு குறை வைத்து அதன் காரணமாக அந்த ஹுதுஹுது பறவை மேல் நமக்கு இருந்த அதிகாரத்தையே அல்லாஹ் எடுத்து விட்டானோ என்ற அளவுக்கு அவர்கள் அஞ்சினார்கள் என்று சூத்தியாக்கள் பத்திரிகை விளக்க எழுதுறாங்க. அப்ப அந்த மாதிரி செக் பண்ணிட்டு மாலியாளர்கள் ஹுதுஹுது அதை சொல்லிவிட்டுதான் அது என் கண்கள் விட்டு மறைவானாகி விட்டது என்று அதுக்கு அப்புறம்தான் காரணத்தை கேட்டுறாங்க. ஹுதுஹுது பறவை எங்க இருந்தது, பல்கிஸ்தானுடைய அந்த சூரியனை வணங்குறாள் என்பதை பார்க்கறதுக்காக போனது உங்களுக்கு தெரிஞ்ச கட்டம் போதுதான். இங்க சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்திலே ஹுதுஹுது பறவை இல்லை என்பதை தன்னிடமிருந்து நான் தவறு செய்துவிட்டோம் என்று என்ன எண்ணினார்கள் அல்லவா, அந்த மனப்பான்கு மூமினா நமக்கு வந்துவிடுமானால், நான் கவனம் இல்லாமல் நடந்தேன் அதனால் நான் கல்லை தடுக்கிக் கொண்டேன், நான் பார்க்காமல் நடந்தேன் அதனால் முள்ளை குத்திக் கொண்டேன், நான் தலை குனிஞ்சு பார்க்காம நடந்தேன், அதனால் தலையை இழுத்துக் கொண்டேன் என்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் மனிதன் தன்னிடமிருந்து காரணத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான்னு சொன்னா, அடுத்த தடவை நிலை வந்தவுடனே வந்து தலையை குனிஞ்சு விடுவான். அடுத்த ஒரு முள்வெளியை நடக்கும்போது தலை காலில் பட்டு விடாமல் போயிடுவான். அது மட்டுமல்லாமல் அலுவலகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு நான் கவனம் இல்லாமல், நான் பையில எங்கேயோ வச்சுக்கணும், நான் ஆபீஸ் தான் எங்கேயோ அனுப்பினா என்று அவன் தேட ஆரம்பித்தான் சொன்னா, அவனுக்கு அடுத்தவர்கள் மேல அந்த பழி போடக்கூடிய அந்த மனப்பாங்கு மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்பிடித்தத்தை குர்ஆனுடைய ஒரு வழிமுறையை ஒரு வாழ்க்கை முறையை அமல்படுத்தும் நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. அத்தகைய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. நிச்சயமாக இந்த முந்தைய சரித்திரங்களில் நல்ல படிப்பினைகள் இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். இப்படி அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த தலைமுறைக்கு ஒரு பாடமாகத்தான் வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்களையே நம்ம சொல்லுவோம். அது சுலைமான் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைத்த நாடி முதன்முதல்ல என்ன செய்யறான், பழனி தன்னுடைய மலக்குகள் சொல்லிடுறான், நான் இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதியை கொண்டு வரப்போகிறேன். சொல்லணா இல்லையா? ஏன் சொல்லணும்? என்ன காரணத்துக்காக மலக்குகள் சொல்ல வேண்டும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து விட்டு நான் படைச்சிருந்த எல்லாரும் சரிதா செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் மலக்குகள்கிட்ட போய் நான் இந்த மாதிரி என்னுடைய பிரதிநிதியை படைக்க போறேன், உங்க அபிப்பிராயம் என்னன்னு ஏன் கேட்கணும்? கேட்டதுக்கு அதுதான் தானே. மனிதனுக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைக்கு மாறுதியோ மாற்றமா நடக்கக்கூடிய அந்த சிபத்தை அல்லாஹ் தஆலா வணங்கியிருக்கலாம். அவன் நாளை நாள் அடிபணியலாம், நாளை நாள் நிராகரிக்கலாம், ஆனால் மலக்குகள் கிடையாது. மலக்குகள் நான் படைச்சிட்டேன் நீங்க சரிதா செய்யணும்னா சரிதா செய்வாங்க, செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த கலீஃபாவை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு கற்றுத்தருகிறான், நீங்க எந்த முக்கியமான விஷயம் செய்வதா இருந்தாலும் அதை ஒரு மஷூரா செய்யுங்கள், அதை கலந்தாலோசனை செய்யுங்கள், அதுல ஒரு வரக்கத்து இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதற்கு கண்மணி மகன் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அத்தனையும் கற்றுக் கொடுத்தான். அத்தனைக்கும் அல்லாஹ்வே அவருக்கு போதுமானவர்கள் இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா சொன்ன மதியே நீங்கள் கலந்தாலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு போதித்து, அதனால தான் அகழி போர் நடப்பதற்கு முன்னால அந்த போர் எடுத்து வரப்போகிறார்கள். இந்த சமயத்தில் மக்கத்து குப்பார்களும் யூதர்களும் வருகிறார்கள், பனு நவர் கோத்திரத்தால் வருகிறார் என்று சொன்ன உடனே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை எல்லாம் கூட்டி அவர்கள் கலந்தாலோசனை செய்தார். அந்த கலந்தாலோசனை செய்து அதன் முடிவில் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சஹாபி சல்மான் பாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் ஐடியா கொடுத்தாங்க, யோசனை சொன்னார்கள், நாம அகழியை சுற்றி தோண்டி விடுவோம், அவர்களால் வர முடியாது. அப்ப மஷூரா செய்யக்கூடியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நமது பிள்ளைங்க அப்ப இருக்கக்கூடியவர் அல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி இருந்தா அவருடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அங்கே சல்மான் பாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டது, அகழி தோண்டப்பட்டது, அபு சுஃபியானுடைய படைகள் அத்தனை பேர் வந்து அப்படி திகைச்சு போயிட்டாங்க. இதோ அங்கங்க சில இடங்கள்ல உள்ள வந்தாங்களே தவிர அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம அந்த போல நேருக்கு நேரா படைகள் சந்திக்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றிருந்தான். அப்ப இது மூலமா அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிறான். மனிதர்களே, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான கட்டங்களிலே முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணங்களிலே நீங்கள் கலந்தாலோசனை செய்யுங்கள், அதுல வரக்கத்து இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுங்க. அப்ப நம்மளுடைய படிப்பணிகளின் பாடங்களும் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அப்படிக்கிறேன் பாருங்க, அல்லாஹ் தஆலா அத்தனை மனக்குகளுக்கும் சரியா செய்ய சொன்னான், ஆனால் இவளுக்கு சரியா செய்ய மறுத்த எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், புதுமையான விஷயம் இல்லை. நல்லா கவனிக்க வேணும், எப்ப இபிலீசு சஜிதா செய்ய மறுத்தானோ அப்பவும் அல்லாஹ் தஆலா கெட்ட அவுட் சொல்ல வேண்டியது என்ன? வெளியே போன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? ஆனா வெளியே போன்னு சொல்லல. அல்லாஹ் என்ன கேட்கறான்? இபிலீசே நீ ஏன் சஜிதா செய்யறான்னு காரணம் கேட்கறான். ஏன் காரணம் கேட்கணும்? ஏன் அவன் சஜிதா செய்யறாங்க அல்லாஹ் தெரியாதா? அல்லாஹ் இபிலீஸ் கேட்டு இபிலீஸ் பதில் கொடுத்துனா அவனுக்கு அமைஞ்சிக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாவையும் சூழ்ந்து அறிக்கணும். அப்ப அவனுக்கு இபிலீஸ் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இப்ளீஸ் ஏன் அல்லாஹ் தஆலா கேட்டான்? அவன் இப்ளீஸ் சொன்ன பதில் மூலமாக நமக்கு ரெண்டு விளக்கம் கிடைக்கும். இப்ளீஸ் என்ன சொன்னா, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், அதனால நான் சுப்பீரியர் குவாலிட்டி பெருமை அடித்தான் ஒண்ணு. அப்ப அல்லாஹ் தஆலா நீ பெருமை அடிக்கிறாய், உனக்கு இடம் இல்லை, நீ போவலி அப்படின்னு சொல்லிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? பாடம் நம்பர் ஒன்னு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமுடைய மகன் தன்னுடைய கட்டளை மீறினா கூட மன்னித்து விடுவான், பொறுத்துக் கொள்வான். ஆனால் அவன் பெருமை அடித்தான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் தஆலா என்றும் பொறுத்துக் கொள்வதே இல்லை. முழு பெருமைக்கும் உடையவன் ஒழுக்குடையவன் அல்லாஹ் தஆலானா. அவனை காப்பிப்பதற்காக அல்லாஹ் சொன்னான் நீ வெளியேறி விடுவாய் என்று அல்லாஹ் சொன்னான். ஆயிரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொன்னாங்க கடுகின் மிச்சளவு ஈமான் இருந்தால் கூட அவன் நரகத்தை விட்டு வெளியேறி விடுவான். கடுகின் மிச்சளவு அவனுடைய பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா அவன் மீதத்தை வர முடியாது என்று பாடத்தை சொல்லுங்க. அப்ப மனிதர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த விதத்திலையும் எந்த ஒரு கோணத்திலையும் நாம் பெருமை அழித்து விடக்கூடாது. பெருமை என்பது நம்மை அழிவு பாதையை கொண்டு போய் சேர்த்துவோம். குடும்பத்தை கொண்டையும் சரி குலத்தையும் கொண்டே சரி எதை கண்டும் நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இன்ன அக்கறனாக்கும் இந்த அல்லாஹி அக்காக்கும் இன்னல்லாஹு அலிமுன் ஹபீர். நிச்சயமா அவங்களுக்கு மேலோர் யாருன்னு சொன்னா தக்குவாவுடையவர்கள் தான் மேலோர். எந்த கொண்டு குளத்தை கொண்டோ குணத்தை கொண்டோ மற்ற எந்த செல்வத்தை கொண்டோ பெருமடிக்க கூடாது. சில பேர் பார்க்கலாம் இங்க வாப்பா அப்படி வாப்பாட வாப்பா அப்படி வாப்பாட அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மஜிலிஸே சொல்லிக்கிறேன், அதற்கு மூசா அலை இஸ்லாம் காலத்துல ஒரு ஆள் இருந்தான், அதற்கு மூசா அலை இஸ்லாமத்தையே பெருமடிச்சான். இங்க வாப்பா இன்னாரு, அவருடைய வாப்பா இன்னாரு, அவருடைய வாப்பா இன்னாருன்னு ஒன்பது தலைமுறை வாப்பண்ணா எல்லாரும் கலந்து சொல்றேன். ஆமா அத்தாணி வர சொல்லிக்கிறோம்னா அதுக்காக கீழக்கரெல்லாம் வாப்பண்ணு சொல்லுவோம். இப்படியே ஒன்பது தலைமுறைக்கு பெருமை அடிச்சான். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹிய இறக்கலாம், மூசாவே அவன்கிட்ட சொல்லுங்க அவன் குறிப்பிட்ட ஒன்பது பேர் நரகத்தில் இருக்கிறாங்க இவன் பத்தாவது அப்படின்னு. என்ன அர்த்தம்? நீ ஒன்பது பேர் சொல்றது அவன் யார் எப்படி உனக்கு என்ன தெரியும்? இப்ப எங்க முத்துவாப்படா முத்துவாப்படா முத்தாவும் போய்கிட்டே இருந்தா அவள் முத்தாப்படா முத்தாப்பா முத்தாப்பா அபுபக்கர் சித்திக்கலாச பரம்பரையா அபுஜியல் பரம்பரைன்னு யார் தெரியும்? அல்லாஹ் காப்பாத்து. அப்ப உனக்கு என்ன பெருமை அடிக்க வேண்டியிருக்குது? உன் பெருமைக்கு என்ன தகுதி இருக்கிறது? சரி, அலிபின் அபுத்தாலிபன் இல்லாத சொன்னாங்க மனிதனுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த மருந்து எது? ஒரு பூச்சியுடைய கழிவு தான். தேன் என்னது? ஒரு பூச்சியுடைய கழிவு. மனிதனுக்கு பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆடை எது? ஒரு பூச்சியுடைய எச்சி பட்டு. அது ஒரு பூச்சியுடைய எச்சையும் ஒரு பூச்சிய கழிவு உனக்கு வச்சிருக்கான், அது மனிதன் உனக்கு பெருமை அடிக்கிறது என்ன தகுதி? பூணு ஊதுனா மனிதன் வந்துட்டான். நாளைக்கு சூரியனால பூணு ஒருத்தர் ஊதுவாரு எல்லாரும் போயிட போறான். இப்ப மனிதனின் உயிரை ஒரு ஊதலுக்கும் மறு ஊதலுக்கும் இடையிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது, உனக்கு ஏன் பெருமை? பெருமை என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இல்லை என்பதும் இந்த ஒரு கட்டத்தில் தெரியுது. இரண்டாவது முக்கியமான ஒரு பாடம் இருக்குது என்னவென்று சொன்னால் மிக கவனமாக கேட்கணும். இது சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு குற்றவாளி, அவர் செய்து மாபெரும் குற்றம் தான், ஆனால் அவருக்கு வழக்காடுவதற்கு கூட வழக்கறிஞர்கள் வழக்கு வைக்கக்கூடாது, வக்கீல் வைக்கக்கூடாது, அவருடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று இந்தியாவில் பல பரபரப்பாக வந்தது. அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய குற்றம் செய்தா இபிலீஸ்ட அல்லாஹ் கேட்கிறான் நீ ஏன் அப்படி செய்தான். என்ன சொல்றான்? ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அந்த குற்றவாளிக்கு அவனுடைய தரப்பு வாதத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பெரிய குற்றம் இருந்தாலும் நாம வாழ்க்கையில பாக்குறோம், ஒரு ஆள் வர்றாரு விஷயம் தெரியுமா இந்த இவன் ஆளு இப்படிப்பட்டவனா, உடனே நம்ம பத்துவா கொடுத்தான் ஆனா அப்படிப்பட்டவன் தான் உடனே செய்யும் இல்லையா கேட்டு அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். ஏதாவது வரட்டு என்ன பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவனை கூப்பிட்டு மூணாவது இது அவனை கூப்பிட்டு அவன் ஏன் அப்படி செய்வான்? அப்ப குற்றத்தை யார் மேல் சுமத்தினாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன் அவரை அந்த குற்றத்தை செய்தார்? சில சகாபாக்கள் போய் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லா இந்த இமாம் எப்ப பார்த்தாலும் குழுவல்லாகவே ஓதிக்கிட்டு இருக்காரு. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அப்படியா ஓகே ஓதுனா தரலாம் அப்படின்னு பத்துவா கொடுக்கல. அது எப்படி ஓக போச்சு? எத்தனை சூறா இருக்குது? அவ இமாம மாத்ததுன்னு சொல்லல, நான் சாரிக்கணும்னு கூட சொல்லல. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவர் போய் நீங்க போய் கேளுங்க ஏன் அப்படி செய்யறாரு. அப்ப அவங்க போய் இமாமத்தை கேட்கும்போது சொன்னாங்க அந்த சூரா இக்லாஸ் அல்லாஹுடைய சிபத்தை கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நான் அதை நேசிக்கிறேன் சொன்னாங்க. இந்த பதிலை கொண்டு வந்து நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவரிடம் சொல்லுங்கள் அல்லாஹும் அவரை நேசிக்கிறான். அப்ப உண்மையை விசாரிக்காம தெரியும், விசாரிக்காம ஒரு ஆள் நல்லவன் ஒரு ஆள் கெட்டவன் என்று முடிவு பண்ண பாருங்க. தமிழ்நாடு சொல்றாங்களா இல்லையா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே இல்லை. கூப்பிட்டு அவன் என்ன காரணம் ஏது என்று அவன் விளக்கம் கேட்டு அந்த அடிப்படையில தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா நீதியை கொண்டுதான் அந்த உலகத்தை ஆரம்பித்தான். முடிக்கும் போது இதே நீதி செலுத்துவான், இதே நீதியை செலுத்துவான். நாளைக்கு மாஷல்ல ஒருத்த வருவான், அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அதாவது சூரா காலத்தில் ஒரு வசனம் தெரியுமா, ஒரு வசனம் வரும், அதாவது மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்வனா இருக்கிறான், அக்ஷர ஷைக்கின் ஜதலான்னு வரும். இன்சானு அக்ஷர ஷைக்கின் ஜதலா, மனிதன் அதிகமாக தர்க்கம் புரியவனாக இருக்கிறான். மனிதனுக்கு நல்லா வாக்குவாதம் பண்ணுவான், அதுல பெரிய ஆளவன். மனிதனுக்கு என்னோட பாயில வாக்குல கொடுத்தோம்னா அதை வாங்கி மாட்டிக்கதான் முடியாது, அது பெண்கள் கேட்கவே தேவையில்லை. இதை விட சூப்பரா இருப்பா, ஏன்னா இந்த பெண்டாட்டி மாட்டையும் பாதம் பண்ணி ஜெயிச்சதா என்ன மாப்பிள்ள இருக்கிற எனக்கு கேள்விப்பட்டது இல்லை. எப்படி வாதம் பண்ண முடியாது. ஒரு ஆள் வாதம் பண்ணாரு, குண்டாட்டியோட கடுமையான வாதம் பண்ணி பார்த்தாரு, கடைசி முடியல, சோர்ந்து போய் படுத்துட்டாரு. கஞ்சி சண்டையா போய் படுத்துருக்கோம்னா ஒரு கழுத ஒண்ணு கத்துச்சு, ஒரு பூனை ஒண்ணு கத்துச்சு, ஒரு நாய் ஒண்ணு கத்துச்சு. சரி பார்த்தாரு, இப்ப கொண்டாடியம்மன் இந்த வாதம் முடிஞ்சால இப்பதான் நம்ம இவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அடியே இவ்வளவு நேரமா நீ கத்திக்கிட்டு இருந்தா, இப்போ சொந்தக்காரங்கெல்லாம் கத்துறாங்க பாருங்க. உடனே இந்த அம்மா சொல்லி, ஆமையா வாஸ்தவன் ஐயா, என் சொந்தக்காரங்க தான், உன்னைய மாமனாரு, இன்னொன்னிய மாமியார், இன்னொன்னிய நாத்தனாரு. பொம்மலர் பற்றி ஜெயிக்க முடியுமா? மாதங்கள் புரிஞ்சு ஜெயிக்கிறதுல தாய்மார்களே எந்த விதம் பண்ணவே முடியாது. அதே பெண்கள் நகைகளா இருக்கு பாருங்க, பொன் நகை நகை வேணும்னு ஒரு மாப்பிள்ள அரைச்சிக்கிட்டே இருந்தா, மாப்பிள்ளை இருந்தாரு, பொண்டாட்டியை கவர் பண்றாரு நினைச்சு, அடியே உன்னுடைய புன்னகை இருக்கும்போது எதற்கடி பொன்னகை இல்ல அவன் அப்படியா அவன் இப்படியா வர்றா, இனிமே உனக்கு பொன்னகை வந்தாத்தான் உனக்கு புன்னகை இருக்கு. கொஞ்ச நஞ்சு இருந்து பலான போச்சு. இப்ப மனிதன் பாதம் புரிவனா இருக்கிறான், அன்னைக்கு கியாமத்து நாள்ல அல்லாஹாலா கூப்பி கேட்கலாம், எப்பா நீ எந்த விதமான விவாதத்து மனநிலையே என்னை வணங்கவில்லைன்னு சொல்லணும்னா இவன் சொல்லுவானா, இல்ல யாரு தானே உன்னதான் வணங்கணும் போய் சொல்லுவான். என்ன சொல்றா, உன்னுடைய இயற்கையில எதுவுமே இல்லையே என்று சொல்லும்போது மனிதன் சொல்லுவானா, ஆயிரம் செல்லாலும் சொல்ற அதிசய கருத்தை தான் நான் சொல்றேன். அப்ப மனிதன் சொல்லுவானா, அந்த இல்ல இல்ல நான் அந்த நோட்டை நான் பார்த்தது கிடையாது, இதை நான் எப்படி ஏற்றுக்கிறேன் இந்த சாட்சியா அப்படிமா. உடனே அல்லாஹ் தஆலா உன் முதுகிலே இருக்கக்கூடிய அந்த சாமன் காத்திப்பின் இரண்டு மலத்திகள் அவர்களை கொண்டு வந்து சாட்சியாக்கி வந்து இவர்கள் பதிவு செய்தார்களே, இதிலே உன்னுடைய ஏற்றல் நல்லது இல்லையே சொல்லும்போது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லையே, இவங்க நான் எப்படி சாட்சியா ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அங்கேயே வாழும் போயும். உடனே அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய அந்த பட்டோடைய தகுதியை நான் எழுதியிருக்கிறேனே, அதே நீ என்னை வணங்க மாட்டாய், என்னை நிராகரிப்பாய் என்பதையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேனே, இதையா நீ ஏற்றுக்கொள்வாய் என்று கேட்கும்போது, அப்ப கூட அந்த நிராகரிப்பவன் பாவம் புரிவான், யாரா என்ன நீ என்னை ஏளனம் செய்கிறாயா, எல்லா சாட்சியிலும் ஓம்புறத்தை கொண்டு வந்து வர்றிய, ஏம்புறத்து சாட்சியை நீ விசாரிக்க வேணாமான்னு கேட்பான். அப்பதான் அல்லாஹ் தஆலா நினைச்சுவான், அவன் வாய்க்கு முத்திரைக்கு விடுவான், அப்போது அவனுடைய கைகள் பேச ஆரம்பிக்கும், அவனுடைய கால்கள் பேச ஆரம்பிக்கும், அவனுடைய கண்கள் பேச ஆரம்பிக்கும், அவனுடைய நாவுகள் பேச ஆரம்பிக்கும். இவன் பண்ண அத்தனை அட்டாசங்கள் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே உன்னுடைய புறத்திலிருந்து நான் உனக்கு சாட்சியை கொண்டு வந்து விட்டேன், கொஞ்சம் உடனே நரகத்தில் தள்ளுகிறார் என்று நரகத்தால் சொல்லப்படுவோம். அல்லாஹ் தஆலா நீதியை கொண்டுதான் அந்த உலகத்தை ஆரம்பித்தான், நீதியை கொண்டுதான் உலகத்தை உடைப்பான். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகிறான், நீங்கள் நீதி செலுத்துங்கள், நீங்கள் நீதியில நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் நமக்கு சொல்லணும். ஒரு நாள் பொழுது நாள் இல்லைங்க, ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட நீதி செலுத்துங்கள் நீதி செலுத்துங்கள் என்பதை 1250 தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆச்சரியமா இருக்குதா, 1250 தடவை இந்த மஜ்லிஸ் உள்ள ஒவ்வொருவரும் நம்ம கேட்டிருக்கிறோம். எங்க கேட்டிருக்கோம் சொல்லுங்க. இப்ப இந்த சபையில அல்லாட கொடுனால ஒரு 25 வாலிபர்களும் இருப்பீங்க, 50-60 பெரியவர்களும் இருப்பாங்க, சராசரியா 40 வச்சுக்கிறோம். 40 எல்லாருக்கும் 40 தான், 40 15 இளமை பெறுவோம், அதை டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். 25 ஒரு வருஷத்துக்கு 52, அந்த 52 ரெண்டு வாரம் வெளியூருக்கு போயிருக்கலாம், காய்ச்சல் சுகக்குறை ஏற்பட்டிருக்கலாம், விட்டுருவோம். அப்ப 50, 50 × 25 1250 முறை நாம கேட்டிருக்கிறோம், நீதி செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் நீதி செய்யுங்கள். ஆனால் கேட்டும் கேட்காத மாதிரி தான் இருந்துச்சு. எங்க கேட்டோம், ஒவ்வொரு முறையும் குத்துபாவில் 2 ஜிமாத்துனால என்ன சொல்றாங்க, இமாம் எந்த இமாமும் இதை சொல்லாம இறங்குறது இல்ல, நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் ஃபஈதா இதில் குர்பா ஃஇன்ஹா அனில் ஃபஹிஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅல்லுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன். அப்ப ஒவ்வொரு என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு நீதி செலுத்துங்க என்று கட்டளை இடுகிறான். 1250 தடவை அல்லாஹ் தஆலா நம்ம நீதி செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் நீதி செய்யுங்கள் கட்டளை ஏற்றுக்கான்னு சொன்னா, நீதி செய்வன் சாதாரண முறை இல்ல, நாம் நமக்கு நீதி செய்ய கொள்ள வேண்டும், அடுத்தவங்க விஷயத்தில் நீதி செலுத்த வேண்டும், அடுத்த 2 நீதி செலுத்த வேண்டும் என்றுலாம் இருக்கிறது. இஷா அல்லா இந்த நீதி செலுத்துவதை பற்றி வரக்கூடிய வாரங்களிலே நீங்க வாங்க, இது விவரமா பேசப்படும். இன்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய தரம் வந்து விட்டதா, என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன்.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.